യേശു രാജാ ഉമ്മാളികയിൽ രാപകളായി അമന്തിരിപ്പോ ഉമ്മൈ തുതിത്തു മകന്നിരിപ്പോ എല്ലാ തുയരോ മറന്നിരിപ്പോ ഹല്ലേലൂയാ കരങ്ങളെ തട്ടി ദേവനിക്ക് നന്ദി ചെലുത്തുവമ്മ ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ நீங்கள் எங்கும் நிறைந்திருக்கிறவர், நீங்கள் எங்கும் உலாவி வருகிறவர் ஐயா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, பயத்தோடும் பக்தியோடும் உடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஐயா. உங்களுடைய பிரச்சனத்திற்காய் நன்றி. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவருடைய பிள்ளைகளே, நம் எல்லோருக்கும் ஒரு காரியம் நம் உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். என்னவெனில், தேவன் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நினைவு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்விலே ஒரு நன்மை நடக்கிற பொழுது மாத்திரம் தேவன் எங்களை காண்பவர் அல்ல. நம் வாழ்விலே ஒரு தீமை நடக்கிற பொழுதும், அல்லாவிட்டால் நாம் தீமையான சிந்தனைகள் உள்ளவர்களாக இருக்கிற பொழுதும், தேவன் எங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக தடவைகளிலே நான் நம்புகிறேன், நாங்கள் நினைப்பதுண்டு எங்களை யாரும் பார்ப்பதில்லை, எங்களை யாரும் கவனிப்பதில்லை, எங்களுடைய நோக்கங்களையும் சிந்தனைகளையும் எவரும் கண்டுகொள்வதில்லை என்று சொல்லி நாம் நினைப்பதுண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கிற ஒருவர் நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக தடவைகளிலே வெளிப்படையான காரியங்களை மனிதர்கள் கண்டுகொள்வார்கள், ஆனால் உள்ளான காரியங்களை காண ஒருவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவர் நோக்கம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனெனில் அவருக்கு உள்ளான நோக்கங்கள் முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாளிலே தேவனங்களை காண்கிறார் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில சம்பவங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்ம ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது, தேவன் ஒரு வேளை நம்மளை காணாதது போல சில சூழ்நிலைகள் தோன்றலாம், தேவன் ஒரு வேளை நம்மளை கவனிக்கவில்லை என்று சொல்லி நாம் நினைக்கிறது போல ஒரு சில நேரங்கள் நமக்கு அமைத்துக் கொடுக்கப்படலாம். ஆனால் காலங்களும் நேரங்களும் கடந்து செல்லுகிற பொழுது, காலங்கள் தள்ளி போனதின் பிற்பாடு தேவன் அவைகளை நினைப்பூட்டுவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. மனிதர்களாகி நாம் சில காரியங்களை அப்பப்போது நாம் மறந்து விடுவதுண்டு, நாம் மறந்து விடுவதுண்டு. ஒன்றுமே நடக்காதது போல, ஒன்றுமே இல்லாதது போல நாம் நினைப்பதுண்டு. ஆனால் தேவன் சில காரியங்களை சில நேரங்களில் நினைப்பூட்டுகிறவர். தேவன் சில காரியங்களை சில காலங்கள் கழித்ததின் பிற்பாடு அவர் விசாரிக்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்கு வேதத்தில் ஆதாரங்கள் பலது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்திலே வந்து கர்த்தரை கனம் பண்ணி, கர்த்தரை துதித்து, கர்த்தருக்கு ஆராதனை செய்து வேத வசனத்தின்படி வாழ நினைக்கிற நம்முடைய வாழ்விலே, தாய்ப்பரியத்திலே உள்ளான வாழ்விலே இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவெனில், மனிதர்கள் பார்க்காத வேளைகளிலே தேவன் பார்க்கிறார் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக தடவைகளிலே நாம் சபையை கருப்பொருளாக வைத்து வாழ்வதுண்டு, சபையில் மனிதர்கள் நம்மளை பார்க்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாழ்வதுண்டு. ஆனால் ஒரு காரியம் என்னவெனில், நாம் சபையை விட்டு வெளியே போகிற பொழுது,
உலகத்தில் நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை குறித்து ஒருவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அதை நாம் பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கைகளில், என்னுடைய வாழ்க்கைகளில் இந்த நேரத்தை நாம் கழித்து வெளியேறியதின் பிற்பாடு நம் வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை நாம் யாரும் கவனிக்க முடியாது. ஆனால் ஒருவர் நம்மத்தில் இருக்கிறார், ஒருவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார், ஒருவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே நினைவுள்ளவர்களாய் வீடு செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நோக்கங்களும் நம்முடைய தோட்டங்களையும் கர்த்தர் கவனிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தை குறித்து கடந்த நாட்களிலே சொற்பமாக உங்கள் மத்தியிலே பேசினேன். என்னவெனில், இந்த வார்த்தையின் உள்ளத்திலே போடப்பட்டது என்று சொல்லி ஹல்லேலூயா. நாம் சில காரியங்களை வாசித்து நான் தொடர விரும்புகிறேன். திருப்புக்கள் ஆதியாகமம் 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். 5-8 வாசிப்போம்.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
எனக்கு ரொம்ப இந்த பக்கத்திலே பிடித்தது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இங்கே ரெண்டு விதமான பார்வைகள், நோவாவை தேவன் பார்க்கிற விதமும் மிகுதியான சனங்களை தேவன் பார்த்த விதமும் வித்தியாசப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே தன் சொந்த ஜனத்தை குறித்து தேவன் சொல்லுகிற காரியங்கள், தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய அக்கிரமம், மனுஷர்களுடைய அக்கிரமம். உலகத்தில் இருக்கிறவர்களை குறித்து இங்க பேசவில்லை, தன் ஜனத்தை குறித்து தேவன் பேசுகிறார். ஜனங்களுக்குள்ளே, மனுஷர்களுக்குள்ளே அக்கிரமம் பூமியிலே பெருகினது. ஹல்லேலூயா. அக்கிரம சிந்தை உள்ளவர்களாக அங்கே இருந்தவர்கள் வாழத் தொடங்கி விட்டார்கள். நோவாவின் காலத்திலே இருந்தது போல, நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லி சொன்னார். ஆகையினாலே நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டது என்பதை தேவன் கவனிக்கிறார், தேவன் பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. நாம் சபையிலே ஒரு மனிதனுடைய வாழ்வை தூக்கு கயிறு வைத்து, வசனங்களை வைத்து நாம் கவனித்துக் கொள்ளலாம். ஆனால் சிந்தனைகளை வறுப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. ஒரு மனிதனுடைய சிந்தனைகளை கவனிப்பது என்பது அது இலகுவானது அல்ல. ஆனால் அதை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார், தன் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், மனுஷனுடைய அக்கிரம சிந்தை, அக்கிரமத்தின் நோக்கம். இன்றைக்கு நாம் எல்லாரும் நினைக்கலாம், நாங்கள் எல்லாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள், நாம் கர்த்தரை துதிக்கிற ஜனம், இந்த ஜனத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார், இந்த ஜனத்தை குறித்து கர்த்தர் விசனம் அடைந்தார், இந்த ஜனத்தை அழித்து போடும்படி அவர் எழுந்தருளினார். அதிலேதான் நோவாவும் அவருடைய குடும்பங்களும் காப்பாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று தேவ சமூகத்திலே உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய சிந்தனைகளை தேவ சமூகத்திலே சீர்தூக்கி பார்க்கும்படியாக அன்பாய் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்கள் சிந்தனைகளே உங்கள் வாழ்வில் கர்த்தர் நன்மைகளை செய்யாதபடிக்கு, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யாதபடிக்கு, அது தடைகளாக நிற்காதபடிக்கு உங்கள் சிந்தனைகளை சீர்தூக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. சிந்தனை என்பது இலகுவானது அல்ல. அதை நம் கரத்துக்குள்ளே, நம்முடைய கண்ட்ரோல்ல வைத்திருப்பது என்பது இலகுவானது அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே சிந்தனையின் பாவத்தை குறித்து, சிந்தனையின் அநியாயத்தை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. சிந்தனையிலே எடுக்கிற தோட்டங்கள் எல்லாம் பாவங்களாக மாறிவிடுகிறது. சிந்தனைகளே நாம் நினைப்பது எல்லாம் அது நெச்சமாகிறது என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே நமக்கு வேதம் சொல்லி தருகிறது. ஆனால் இங்கேயோ மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே நிறைகிறது. தேவ ஜனங்கள், தேவ மனிதனால் நடத்தப்பட்டவர்கள், அவர்களுக்குள்ள இருந்தது என்னவெனில் அக்கிரமத்தின் சிந்தனை, பாவத்தின் நோக்கங்கள், அநியாயத்தின் நோக்கங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நம் சிந்தனை தேவனுக்கு முன்பாக அலசி பார்க்கப்பட்டால் நலமாக இருக்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் சொல்லுவீர்கள், பிரதர், என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வசனத்தின் அடிப்படையிலே உங்கள் சிந்தனைகள் இன்றைக்கு நிறுத்தப்பட்டால் உங்கள் சிந்தனைகளே இருக்கிற சில காரியங்களை கர்த்தர் தட்டி எடுப்பார் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தை ரெண்டு மூன்று கிழமைக்கு மேலாக என் உள்ளத்திலே விழுந்து கொண்டே இருந்தது. பாருங்க, விழுந்து கொண்டே இருந்தது. அதுல இன்னும் ஒரு வசனம் எனக்கு அப்படி அப்படி உள்ளத்தில், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய நோக்கங்கள் என் சமூகத்தில் எட்டியது என்று சொல்லி. பெரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். உங்கள் சிந்தனைகள், உங்கள் நோக்கங்கள் தேவ சமூகத்தை எட்டாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய நோக்கங்கள் தேவ சமூகத்தை எட்டினால் தேவன் இறங்குவார், தேவன் இறங்கி விசாரிப்பார். அது நமக்கு நல்லதாக இருக்காது, அது நமக்கு நல்லதாக இருக்காது. ஆகையினாலே வேதம் சொல்லுகிற தீய நோக்கங்கள் தேவ சமூகத்தில் அது பாவமாய் மாறிவிடும். அந்த பாவங்கள் நம்மளை தொடர்ந்து புரியாத படிக்கு உங்கள் நோக்கங்கள் தேவ சமூகத்தை எட்டாத படிக்கு காத்துக்கொள்ளுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம் வாழ்க்கைக்கும் நம்முடைய நடைமுறைகளுக்கும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் சில காரியங்களை நாங்கள் சமப்படுத்திக் கொள்ளுகிறோம், சரிப்படுத்திக் கொள்ளுகிறோம், அல்லாவிட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக் கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் அவைகளை கவனிக்கிறவர், தேவன் அவைகளை பார்த்துக் கொண்டு இருக்கிறார். தேவன் காலங்கள் தாமதித்து தாமதித்து போகிற பொழுது அவர் ஒரு நாள் அவைகளை விசாரிக்க எழுந்தருளுவார். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தில் உங்கள் நோக்கங்கள் எல்லாம் அக்கிரமாய் தேவனுக்கு தோன்றுகிறது. இருதயத்தில் தோட்டங்கள் உருவாகுகிறது. சில வர்ணங்கள், சில படங்கள், சில செயல்பாடுகள், சில சிந்தனைகள் உருவாகுகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளாய் அது இருக்கிறது. இந்த வார்த்தைகளை ஒருவேளை நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில வைத்து அதை புறக்கணிக்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் வருகிற பொழுது, அவர் இந்த அடிப்படையில் விசாரிக்கிற பொழுது அவர் உன்னை புறக்கணிக்காத படிக்கு காத்துக்கொள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு அநேக காரியங்கள் என்னவெனில் நம் சூழ்நிலைகளை வைத்து சரிப்படுத்திக் கொள்வது. உங்கள் நோக்கங்களும் உயர்தத்தின் நோக்கங்களும் தோட்டங்களும் சிந்தனைகளும் தேவ பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். சபையிலே பலரின் மத்தியிலே நாங்கள் பரிசுத்தவான்களாக நடப்பது உண்மை. சபையிலே பலரின் மத்தியிலே நாங்கள் நல்லவர்களாக செயல்படுவது உண்டு உண்மை. சபையிலே பலர்களின் மத்தியிலே நாங்கள் தேவ பிள்ளைகளாக நடந்து கொள்வது உண்மை. சபையிலே எல்லாரின் மத்தியிலையும் தேவனுடைய நாமத்து உயர்த்தியுள்ளாக இருப்பது உண்மை. ஆனால் உள்ளான தோட்டங்கள், உள்ளான நோக்கங்களை கர்த்தர் கவனிக்கிறார். நாம் எதற்கொன்றை செய்கிறோம், நாம் எதற்கொன்றை செயல்படுத்துகிறோம், நாம் எதற்கு ஒரு காரியத்திலே கை வைக்கிறோம், நாம் எதற்கு ஒரு காரியத்தை பேசுகிறோம் என்பதின் அடித்தள நோக்கங்கள் கர்த்தருக்கு முன்பாக அவசியமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தன் ஜனங்கள் இப்படிப்பட்ட வாழ்விலே வாழ்ந்த பொழுது, இப்படிப்பட்ட காரியத்தில் அவர்கள் செயல்பட்ட பொழுது தேவன் சொன்னார், என் ஜனத்தை நான் அழிக்க போகிறேன். ஐந்திலிருந்து வாசிங்க.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர்
கூறினார். நித்தம் 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 பொல்லாத, எப்ப எடுத்தாலும் ஏதாவது ஒன்று பொல்லாததாய் சிந்திப்பது, எப்ப எடுத்தாலும் ஏதாவது ஒன்று கர்த்தருக்கு பிரியமில்லாததை. அதில் என்ன விசேஷம் எனில், அநேகர் அவைகளை கத்தர் விரும்புகிறார் என்று நாம் எண்ணுகிறோம். கவலைக்குரிய காரியங்கள். அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, கத்தர் இதை விரும்புகிறார். நித்தம் நித்தம் அது பெருகிக் கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, நம் வாழ்வில் சில காரியங்கள் நம் சிந்தனையிலே நம் இருதயத்திலே கன நேரங்களை எடுத்துக் கொள்ளுகிறது. அதையே சிந்திப்பதுண்டு, அதையே யோசிப்பதுண்டு, அந்த நோக்கத்தில் இருந்து கொண்டு இருப்பது எதை பேசினாலும் அதற்கு தொடர்புள்ளதாக இருக்கு. அது பரவி கொண்டே போகும். ஆனால் கர்த்தருக்கு அதில் விருப்பம் இல்லை. நாம் அதை விரும்பிக் கொள்வதுண்டு. நாம் அதை பேசிக்கொண்டே இருப்பது, அதை சிந்தித்துக் கொண்டே இருப்பது, அந்த நோக்கம் உள்ளவர்களாகவே இருப்பது, இருதயத்திலே தோட்டங்கள் உருவாகுகிறது. எனக்கு இந்த தோட்டத்தை குறித்து, சிந்தனைகளை குறித்து கணக்கு வெளியில போய் பேச விருப்பம். ஏன்னா வேணான்னு சொல்லி நான் நம்புகிறேன், விரும்பவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தன் ஜனம் என்றும் பார்க்கவில்லை. தேவன் தன் ஜனம் என்று அவர்களை பார்க்கவே இல்லை. அவர் சொன்னார், இவர்களை நான் அழிக்க போகிறேன். இவர்கள் என் இருதயத்திலே விசனத்தை உண்டு பண்ணுகிறார்கள். இவர்களை ஏன் உண்டு பண்ணினேன், இவர்களை ஏன் அழைத்தேன், இவர்களை ஏன் தெரிந்து கொண்டேன், இவர்களை ஏன் கொண்டு வந்தேன் என்பதை குறித்து ஆண்டவருடைய இருதயத்திலே ஒரு வேண்டா விருப்பமாக மாறுகிறது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு வேறு, ஆனா இவங்களுடைய நோக்கங்களும் சிந்தனைகளும் எல்லாம் வேறு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவசமூகத்தில் என்ன ஒரு கேள்வி கேட்கலாம், இன்றைக்கு நம்மளை தேவனை விசனப்படுத்துகிற ஒரு காரியம் நம் வாழ்வில் இருக்கிறதாண்டு சொல்லி நீங்கள் பார்த்தால் நலமாக இருக்க. மனிதர்களை அடிக்கடி நாம் விசனப்படுத்திக் கொள்கிறோம், அது ஒன்று. ஆனால் தேவன் என் நிமித்தம் உன் நிமித்தம் விசனம் அடையத்தக்கனவையாக, ஏ இது எதற்கு வேணா என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்வின் சிந்தனைகளும் நோக்கங்களும் இருதயத்தின் போட்டங்களும் இருக்கிறதாண்டு சொல்லி தேவ சமூகத்திலே உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள். அங்கே இருந்து அவ்வளவு கூட்ட ஜனம், எல்லாரும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். எல்லாருக்குள்ளேயும் அதுதான் இருந்தது. எல்லாரும் அதைத்தான் நோக்கினார்கள், எல்லாரும் அதைத்தான் தோற்றப்படுத்தினார்கள். ஒரு உள்ளம் முழுவதும் தேவனுக்கு பிரியமான ஒரே ஒரு குடும்பம், ஆண்டவருடைய கண் பார்வை ஒரு குடும்பம். அவங்களுக்கு கிருபை, அவங்களுக்கு கிருபை, சமாதானம். ஏன் ஆண்டவரே, அவங்க தான் உண்மையாக இருந்தாங்க, உத்தமமாக இருந்தாங்க, என்னை பின்பற்றினாங்க, என்னோடு சஞ்சரித்தாங்க. ஆனா மற்ற முழு தேசமும், மற்ற தேவனால் அழைக்கப்பட்ட முழு ஜனங்களும் ஆண்டவர் இவங்களை ஏன் நான் உண்டு பண்ணினேன் என்று சொல்லி விசனம் அடைகிறேன். இதை குறித்து ஒரு காலகட்டத்துக்கு முன்பதாக இதே பிரசங்கம் வேற விதத்தில் நான் பண்ணி இருந்தேன். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறவங்களை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் தோற்றங்களும் உங்கள் நோக்கங்களும் எதன் அடிப்படையிலே இருக்கிறது என்பதை சிந்திங்க. நாம செய்கிற காரியங்களுக்கு பிற்பாடு ஒரு காரியம் இருக்கிறதா? நாம செயல்படுத்துகிற காரியங்களுக்கு பிற்பாடு இன்னும் ஒரு காரியம் இருக்கிறதா? தேவன் அவர்களை பார்க்கிறவர், தேவன் அவர்களை கவனித்துக் கொண்டு இருப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், ஆறாவது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க.
தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார்.
பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் எல்லாம் இருதயத்திலையும் தோட்டத்திலையும் தான் பாவம் செய்தார்கள். ஒருத்தன் போய் அடிபட இல்ல, ஒருத்தன் போய் கொள்ளையடிக்க இல்ல, இருதய தோட்டத்தில் பாவம் நிலை கொள்ளுகிறது. தேவ ஜனங்கள்தான் ஆனால் அவருடைய தோட்டங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. தேவ ஜனங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அவருடைய தோட்டத்தில் அக்கிரமங்கள் நிறைந்து கொண்டே போகிறது. ஆண்டவர் சொன்னார், இவைகளை மிருக ஜீவங்கள் தொடங்கி நான் சங்கரிக்க போகிறேன். என்ன ஆண்டவரே நடந்தது? தோட்டங்கள் சரியில்லை, நோக்கங்கள் சரியில்லை, சிந்தனைகள் சரியில்லை, இருதயம் நுழைந்திருக்கிற காரியங்கள் சரியில்லை. ஒரு மனிதனை ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு என் கண்களில் கிருபை. ஓ, ஆண்டவருடைய பார்வை, ஒரே ஜனங்கள் ரெண்டு விதமான பார்வை. ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் அழிக்கிறார், ஒரு மனிதனுடைய குடும்பங்களை தேவன் காத்துக்கொண்டா. நம் மீது எந்த பார்வை இருக்கிறது? தேவன் எந்த விதத்தில்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் பார்க்கிற பார்வைகளும் நான் சிந்திக்கிற சிந்தனைகளும் கர்த்தர் அறிவாராக, என் பார்வையிலே சுத்தம் உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனங்கள் அவளத்தையும் தேவன் அழித்தார். ஒரே ஒரு காரியம் தான் நடந்தது. என்ன? இருதயத்திலே பாவம் செய்தார்கள், சிந்தனையிலே பாவம் செய்தார்கள். கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா, தயவு செய்து உங்கள் இருதயங்களிலேயே பாவங்களை உண்டு பண்ணாதிருங்கள். தவறான நோக்கங்கள், தவறான யோசனைகள், மற்றவர்களை குறித்தோ, உங்களை குறித்தோ, எங்களை குறித்தோ, எவர்களை குறித்து
தவறான யோசனைகள் நல்லதல்ல. அது நம்மளை அழித்துவிடும், அது தேவனை விட்டு பிரித்துவிடும், அது தேவனை விட்டு கொண்டு போய்விடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை வடிவாக கேளுங்க, சொல்லுகிற வார்த்தைகளை செவியுடுத்து கேளுங்க. இன்றைக்கு நாம் சபைக்கு முன்பாகவும் தேவ சமூகத்துக்கு முன்பதாகவும் நல்லவர்கள், வல்லவர்கள், பரிசுத்தமான்கள், உன்னதமானவர்கள், ஊழியர்கள் என்று சொல்லி எங்களை நாம் போட்டுக் கொண்டு இருந்து விடலாம். ஆனால் நம் சிந்தனை, நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்துக் கொண்டு இருக்கிறார். அதை கவனியுங்க, அதை யோசித்துக் கொண்டு இருங்க. ஏனெனில் கர்த்தர் யார் எவரென்று பார்க்கிறவர் அல்ல, யார் எவரென்று கவனிப்பவரும் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம், தேவனோடு சஞ்சரித்த ஒரு வாழ்க்கை, தேவனோடு உறவாடிய ஒரு வாழ்க்கை, தேவனோடு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அவர்தான், நீர்தான் எல்லாம் என்று சொன்ன ஒரு வாழ்க்கை. வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம், நீர்தான் ஆண்டவர் என்று சொல்ல. ஆனால் இன்னொரு கூட்டம் சிந்தனைகள், இருதயங்கள், தோட்டங்கள் எல்லாவற்றிலையும் பாவம். அப்படி என்னதான் யோசித்திருப்பார்கள், அப்படி என்னதான் சிந்தித்திருப்பார்கள்? தீய நோக்கம் பாவம், அவ்வளவுதான். நல்ல நோக்கங்கள் இல்லாத சிந்தனைகள் பாவம். உன்னை குறித்து, மற்றவர்களை குறித்து நல்லது நீ சிந்தியாத எல்லாமே பாவமாக மாறிவிடும். மற்றவர்கள் அநியாயம் செய்தாலும் சரி நீ நல்லதை நினை, மற்றவர்கள் அக்கிரமம் செய்தாலும் பரவாயில்லை நீ நல்லதை நினை, மற்றவர்கள் விரோதிகளாக இருந்தாலும் பரவாயில்லை நீ நல்லதை நினை என்பது வேத வசனம் நமக்கு. நான் யோசித்தேன், இவ்வளவு ஜனங்களும் நோவாவின் காலத்தில் இருந்த பொழுது நோவா எப்படி இதுக்குள்ளாக நடந்து வந்தான்றது யோசனைக்குரியது. மோசேயின் காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னு மோசே வேணான்னு அவனே சொல்லிட்டு ஓடுகிற அளவுக்கு இருந்தான். ஆனா நோவாவின் காலத்தில் இவன் எப்படி இதுக்குள்ளாக நடந்து வந்தான்? கத்தரோடு நடந்து வந்தானே, கத்தரோடு சஞ்சரிச்சானே, கத்தரோடு சேர்ந்திருந்தானே, கத்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டானே. எப்படி? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நாம் அநேக தலைவர்களும் எல்லாரும் மனிதர்களாக யோசிப்பதுண்டு. அவங்களை பற்றி தெரியாது, இவங்களை பற்றி தெரியாது, எவ்வளவு கஷ்டம். பிரியமானவர்களே, இந்த பெரிய ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஒரு நோவா தன் குடும்பத்தோடு கத்தருடைய சமூகத்திலே நின்று ஒரு பாவமும் இல்லாமல் பரிசுத்த சிந்தையோடு, பரிசுத்த நோக்கத்தோடு, நல்லெண்ணத்தோடு அவன் வாழ்ந்து கத்தரோடு நடந்திருக்க முடியுமேயானால் நீயும் நானும் எவ்வளவு ஒரு கூட்டத்துக்குள்ளே நடப்பது இலகுவானது என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். நம்முடைய நோக்கங்களையும் சிந்தனைகளையும் சீர்தூக்கி பாருங்கள். தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் நம் வாழ்வில் இருக்கிறதா என்பதை சிந்தியுங்கள். நம்முடைய நோக்கங்கள் தவறுகிறது. காலங்கள் மாற மாற நோக்கங்களும் மாறுகிறது. காலங்கள் மாற மாற எல்லாமே மாறிக்கொண்டு போகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து கர்த்தருடைய நாமத்திலே நான் சொல்லுகிற வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே பதித்து கடந்து செல்லுங்கள். உங்கள் நோக்கங்களும் உங்கள் விருப்பங்களும் உங்கள் இருதயத்தின் தோற்றங்களும் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. இதை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தால் இதோடு நின்று விடுவோம். சீக்கிரத்தில் இன்னும் ஒரு காரியத்துக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த முழு வசனங்களும் வாசித்தா, இந்த பகுதி வாசித்தா நல்லா இருக்கும், ஆனா நேரம் போகிறது அல்லவா? அதனாலே முதல் ரெண்டு வசனத்தையும் வாசிங்க சிஸ்டர், சீக்கிரம் வாசிங்க.
கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை
கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு 8வது வசனத்தில் வாசிங்க. மிச்சம் தேவை.
இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானை இட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவறுப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
முதல்ல நாங்க பார்த்த அந்த வசனத்தில் இருக்குது, கர்த்தருடைய கண்கள் அவைகளை கண்டதா, இருதயத்தின் தோட்டங்களை. இங்கே நீங்க 11வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதோ நானும் இதை கண்டேன். எதை கண்டீர்? இந்த ஆலயத்தை குறித்து பேசுகிறார் ஆண்டவர். எதை கண்டீர் என்பதற்கு 9வது வசனத்தை வாசிங்க. நீங்கள்
திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானை இட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவறுப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ?
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் சபை வாழ்வை மாத்திரம் பார்க்கவில்லை, வெளி வாழ்க்கையையும் பார்க்கிறவர். வெளியில என்ன நடக்கிறது, என்ன செய்கிறோம், என்ன தோட்டம் அளிக்கிறோம் என்பதையும் அவர் பார்க்கிறவர். இங்க என்ன சொல்ற, நீங்கள் வெளியில ஒரு வாழ்வு வாழ்ந்து விட்டு சபைக்குள் ஓடி வந்து யாரையும் குற்றப்படுத்தி பேசவில்லை, ஆனால் உங்களை சீர்தூக்கி பாருங்கள், உங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏனெனில் இதை கவனிக்கிறது கர்த்தர், அவருடைய கண்களால் அவர் பார்க்கிறார், மனிதர்கள் அல்ல. இன்றைக்கு சில காரியங்களை நாம கேள்விப்பட்டோம், சிலதை கண்டும் சிலதை கவனித்தும் நாங்கள் உங்களிடத்தில் வந்து பேசுவதில்லை. சில காரியங்கள் நீங்கள் வழியிலே நடந்து கொள்ளுகிற விதங்கள், பேசுகிற விதங்கள், செயல்பாட்டின் விதங்களை நாங்கள் கண்டும் உங்களிடத்தில் நாங்கள் வந்து உங்களோடு நாங்கள் பேசுவதில்லை. ஆனா தேவனும் அப்படி இருப்பார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளக் கூடாது, தேவனும் அதை அங்கீகரிப்பார் என்று சொல்லி நாம் ஒருபோது நினைத்துக் கொள்ளக் கூடாது. பிரியமானவர்களே, அப்படி செய்துவிட்டு சபையிலே வந்து பரிசுத்தவான்களை போல, வல்லவர்கள் போல, நல்லவர்கள் போல இருக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வீடுகளில் போய் இந்த பகுதி முழுவதையும் வாசிங்க, அருமையான சில வார்த்தைகள் இருக்கிறது. இதோ நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யான இட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி அநேக அந்நியமான காரியங்களை கை வைத்து வாழுவது, அநேக அந்நியமான காரியங்களை ஒருவரும் பார்க்கவில்லை என்று நினைத்து தைரியமாக கை வைத்து நடந்து கொள்வது, வெளியிலே அநேக தவறான காரியங்களை நம்முடைய கரங்களை வைப்பது, ஆனால் ஆலயத்துக்குள் வந்து எங்களை பரிசுத்தவான்களாக நிறுத்திக் கொள்வது. ஆண்டவர் சொன்னார், அதை நான் கண்டேன். எரேமியாவுக்கு சொல்லுகிறார், சொல்லு நான் அதை கண்டேன். எரேமியா கண்டாரோ தெரியவில்லை, அவர் ஆண்டவர் சொன்ன நான் அதை கண்டேன். பிற்பாடு நீங்கள் உலகத்தில் எல்லாவற்றையும் செய்துவிட்டு பிற்பாடு நீங்கள் ஆலயத்தில் வந்து என்ன சொல்லுகிறீர்கள், பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவறுப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். சிந்தியுங்கள், பிரசங்கம் என்பது சிந்திப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும், நல்ல பிரசங்கம் என்று சொல்லி போவதற்கு அல்ல. பிரசங்கங்கள் என்பது நம் வாழ்விலே சில வழிகளை நமக்கு சரியாக காட்டுவதற்கு. ஏன் நான் இவைகளை குறித்து பேசுகிறேன் எனில், ஒரு காலகட்டங்களுக்கு முன்பதாக இருந்த சபைகளுக்கு இன்றைக்கு காலமையில ஒரு பிரசங்கம் பண்ணினார், நல்லா இருந்தது. ஒரு காலகட்டங்களில் இருந்த சபைகளுக்கும் இன்றைக்கு இருக்கிற சபைகளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் நடுநடுங்கினவர்கள் எல்லோரும் இன்றைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழுகிற வாழ்க்கைக்குள்ளே நடந்து செல்லுகிறார்கள், சரிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஒரு காலத்தில் அக்கினியாக இருந்த விசுவாசிகள், அக்கினியாக இருந்த விசுவாசிகள் இன்றைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழுகிற வாழ்க்கைக்குள்ளே கடந்து கொண்டு போகிறார்கள். அப்படி வாழாத, உன்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், உன்னை கவனித்துக் கொண்ட ஒருத்தர் இருக்கிறார். பெரியமானவர்களே, நாங்கள் சபையில இன்றைக்கு நான் சொன்னேன், அந்த ஒரு காலத்தில் சபைகளுக்கு முன்பதாக, ஊழியர்களுக்கு முன்பதாக எவனும் பொய் சொல்லவே மாட்டான், அண்ட் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு நாங்க கண்டுபிடிச்சும் கேட்க முடியாது. வெளியில போய் செய்யக்கூடாதவைகளை செய்துவிட்டு வந்து தயவு செய்து சபைகள ஊழியத்தை செய்யாதீங்க. உங்கள் மனச்சாட்சி குட்டுகிற பொழுது அதை எங்களிடத்தில் வந்து சொல்லி அதிலிருந்து விலகுங்கள். ஏனெனில் அவர் அவர்களை கண்டுகொண்டு இருக்கிறார். நாங்கள் இங்கே ஒன்றும் விளையாடவில்லை. சபை கூடி வருதல் ஒரு விளையாட்டு கிடையாது. இந்த சபை வந்து இவ்வளவு ஒரு ஆராதனை செய்வது என்பது விளையாட்டு கிடையாது. அது பரிசுத்த தேவனோடு சம்பந்தப்பட்டது ஒன்று, மனிதர்களோடு சம்பந்தப்பட்டவைகள் அல்ல. நானும் நீங்களும் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இது கிடையாது. நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் செய்துவிட்டு அந்தி தேவ சபையிலே பரிசுத்த வான்களை போல இருக்காதிருங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஆலயத்தில் அந்த வசனத்தை வாசிங்க,
நாமும் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்று.
நிறுத்திங்க, என் நாமும் தரிக்கப்பட்ட என்னுடைய ஆலயம் அநேகருக்கு இன்றைக்கு கள்ளர் குகையாக மாறுகிறது. உன் நெஞ்சை தொட்டு தேவனுக்கு பதில் சொல். உன் இருதயத்தின் நோக்கங்கள், உன் சிந்தனையின் நோக்கங்கள் ஒருவரும் கேளார்கள், என்னை ஒருவரும் விசாரியார்கள், எனக்கு யார் தடை செய்வது, என்னை யார் கடிந்து கொள்வது என்று நினைக்கிறாயோ அவர் வருவார். அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும். நான் நீ எல்லாரும் உங்கள் நோக்கங்கள் தவறுகிறது, உங்கள் நோக்கங்கள் தவறுகிறது. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகுகிற பொழுதும் தவறுகிற பொழுதும் மரணங்கள் உண்டான். ஆண்டவர் திடீரென்று ஒருத்தனை அடிப்பார், திடீரென்று ஒரு காரியத்தை செய்வார், திடீரென்று ஒரு குஷ்டத்தை உண்டு பண்ணுவார், திடீரென்று ஒரு காயத்தை உண்டு பண்ணுவார். ஏனெனில் ஜனங்கள் திரும்பவும் கர்த்தரை திரும்ப வேண்டும். இன்னைக்கு உனக்கு நான் சொல்லுகிறேன், கேள், உலகத்திலே நீ செய்கிறவை எல்லாவற்றையும் செய்துவிட்டு சபைக்குள்ளே வந்து நிற்காதே. அது உனக்கு நல்லதல்ல, மற்றவர்களை விடு, அது உனக்கு நல்லதல்ல. என் நாம தரிக்கப்பட்ட எந்த ஆலயத்திலே உங்கள் பார்வைக்கு கள்ளர்கள் குயாயிட்டோ. இன்னைக்கு அநேகர் சபையை இப்படித்தான் நினைக்கிறார்கள். என்னடா அன்றைக்கே ஆண்டவர் கள்ளர் குய் என்று பேச தொடங்கிவிட்டார். தன்னுடைய ஆலயத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஜனங்களுடைய நினைவு என்ன? ஆலயம் கள்ளர் குகை. எல்லாவற்றையும் செய்துவிட்டு வருவோம், பாடுவோம், ஜபிப்போம், காணிக்கை கொடுப்போம், போவோம், வருவோம். பேசினா அதான் நான் சொன்னேன், நாங்கள் காணாவிட்டாலும் அவர் காண்கிறவர், அவர் பாப்பா. அதான் தீர்க்கதரிசி வந்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏப்பா ரேமியாவுக்கு இது பார்க்க தெரியவில்லையா? ஒருவேளை ரேமியா பார்த்துட்டும் பேசாம இருந்திருக்கலாம், நமக்கு அது தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இது சரி வராது. உலகத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சபையிலே வந்து இன்னும் ஒரு வாழ்க்கை வாழாதே, வாழாதே. அல்லேலூயா. 11 திருப்பி வாசிங்கள்.
நாமும் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்று. பிற்பாடு வந்து என் நாமும் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவறுப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ?
இந்த அருவறுப்புகள் எல்லாம் செய்வதற்கு நாம சொல்லுகிறது, நாங்கள் விடுதலை பெற்றவர்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் தேவனுக்காய் வாழுகிறவர்கள் என்று சொல்லுவதற்கு நீங்கள் விடுதலை பெற்றீர்களோ? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லுகிற வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே கொண்டு செல்லுங்க. நான் பேசுகிற பொழுது உங்கள் இருதயத்தில் என்ன ஓடுகிறதோ கர்த்தர் அறிவார். ஏதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதோ அதை கர்த்தர் அறிவார். ஏதோ ஒன்று சும்மா ஆண்டவர் பேசுவதற்கு ஒன்றை நீங்கள் கொண்டு வருகிறவர் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார், அவர் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறவாதருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனங்களை காண்கிறார் என்பதில் ரெண்டு விதம் இருக்கிறது. ஒன்று, நாம் தீமையாக நடந்து கொள்ளுகிற பொழுது தேவனங்களை காண்கிறார். அதே வழியிலே நாம் நன்மையாக அல்லாவிட்டால் திக்கட்டு நிலைமையில, அல்லாவிட்டால் கண்ணீரின் பாதையில, அல்லாவிட்டால் கஷ்டத்தின் நேரத்தில் இருக்கிற பொழுதும் மனிதர்கள் பார்க்காத வேளைகளிலே அவர் எங்களை காண்கிறவர், அவர் எங்களை காண்கிறவர். உலகத்தில் ஒருவரும் எங்களை காணாத நேரங்கள் எத்தனை இருக்கிறது, எத்தனை இருக்கிறது. ஆனால் அவைகளிலே தேவன் நம்மளை காண்பார், காண்பார். ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 16 நாம தெரிவிக்கொள்வோம். ஒரு அதிலே பின்வணி அருமையாக இருக்கிறது இல்லையா? அதனாலே நாங்கள் வாசிக்கணும். ஆதியாகமம் 16:13 வசனத்தை மாத்திரம் நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது அவள்
என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சாராள், ஆபிரகாம், ஆகார் என்ற மூன்று நபர்களுடைய ஒரு சம்பவத்திலே ஆகார் துரத்தி விடப்பட்ட பொழுது, யாரும் இல்லையே என்று நினைத்த பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மறக்கவில்லை. எனக்கு இந்த சம்பவத்தில் ஒரு காரியம் இன்னைக்கு காலையில் வாசிக்கிற பொழுதும் கொஞ்சம் ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. ஆபிரகாம் சாராளையும் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், உண்மை அதில் இருந்தது. ஆனால் ஆகாரை தேவனே ஆசீர்வதித்தார், ஆகாரை தேவனே ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுக்குள்ள பிறக்கிறவன் துஷ்டன், அவன் நல்லவனே கிடையாது, துஷ்ட. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெருக பண்ணுவேன். யோசித்தேன், ஆண்டவரே என்ன இது, நீர் கொடுத்த ஆபிரகாமுக்கும் சாராளையும் நீர் பார்த்து நீர் பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமியின் மணலை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர். அது நியாயம், ஓகே. ஆனால் சாராளும் ஆபிரகாமும் சேர்ந்து ஆகாரை அதில் இணைத்து இப்பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்க வேண்டும், ஆகாருக்கு வேறொரு வழியை பார்த்து ஏதாவது பண்ணியிருந்தால் பரவாயில்லை. ஆனால் ஆண்டவர் ஆகாரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஹல்லேலூயா. எனக்கு இது ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது. இது தேவ சித்தத்துக்களை அடக்கப்படாதது ஒன்று. தேவன் ஆபிரகாமையும் சாராளையும் வைத்து ஒரு சித்தத்தை ஆயத்தப்படுத்தினார். இது இடையிலே வந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பத்தாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும்
என்று. கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். எனக்கு விளங்கல்ல, எனக்கு இது விளங்கல்ல. அதுக்கு பிற்பாடு நான் யோசித்த பொழுது ஒரு காரியத்தை செய்தேன். என்னவெனில், சாராளை சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு அடிமை பெண், சுயாதீனமற்றவள், அதிகாரம் அல்லாதவள், ஆபிரகாம் வீட்டில் இருந்தவள், வேலைப்பெண், ஒன்றுமே இல்லாதவள். அவளை ஆபிரகாமும் சாராளும் தங்களுடைய வாழ்க்கையிலே இணைத்துக் கொண்டு அதே அவளை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் சொல்லி நாம் பார்க்கலாம். எனக்கு இதுல பிடிச்சது என்னவென்று, தள்ளிவிடப்படுகிற பொழுது நம் வாழ்விலே பல இடங்களிலே பலர் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கடந்து வருகிறோம். அது உறவுகளாக இருக்கட்டும், சொந்தம் பந்தங்களாக இருக்கட்டும், வேலைத்தலங்களாக இருக்கட்டும், ஏன் நண்பர்களாக இருக்கட்டும். நான் யோசித்த ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்துல எப்படிப்பட்டேன்னு சொன்ன, யார் இவர்களெல்லாம் தள்ளிவிடப்படுகிறார் நியாயமற்ற தன்மையிலே? ஏனெனில் இங்கே இது நியாயமற்ற தன்மை. ஆபிரகாமும் சாராளும் தான் இந்த காரியத்துக்கு மிக பொறுப்பானவர்கள். தள்ளிவிட்ட பொழுது நான் சிந்தித்தேன், ஆண்டவரே நீ நியாயமற்ற விதத்திலே தள்ளிவிடப்படுகிற பொழுது அவர்களையும் நீ ஆசீர்வதிக்கிற தேவன். நான் எதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் எனில், தயவு செய்து நியாயமற்ற விதங்கள்ல யாரையும் தள்ளிவிடாதிருங்கள். அப்படி ஒரு வேளை நீங்கள் தள்ளிவிட்டால் கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா இந்த துஷ்டன் இவன் யார் என்று? ஆண்டவருக்கு தெரியாதா? இன்றைக்கு இந்த நாட்களில் நமக்கு ஒரு முன்பாக இருந்து வளர்ந்து வருகிற ஒரு கூட்டமனில் அவர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு என்ன நினைத்தாரோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆகாரையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, ஆகார் தேவனை பார்த்து சொல்ற, நீர் என்னை கண்டீர், நீர் என்னுடைய அடிமைத்தனத்தை கண்டீர், நீர் என்னை ஒடுக்குதலை கண்டீர், நீர் நான் போன வழியை கண்டீர், நான் தனியா இருக்கிறதை கண்டீர் என்று சொல்லி அவர் சொல்ற, நீர் என்னை காண்கிறவரப்பா. ஆண்டவர் தீமையானதை மட்டும் காண்கிறவர் அல்ல. முதல்ல நாங்கள் ரெண்டு பாரியம் பார்த்தோம், அவைகள் தீமையானவைகளாக இருந்தது. ஆனால் இங்கேயோ ஒரு நல்லதை கண்டார் தேவன். என்னவெனில், புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு துரத்தி விடப்பட்டு ஓடப்பட்டு வனாந்தரத்தில் இருக்கிற ஒருத்தியை தேவன் என்ன செய்தார் எனில், ஆசீர்வதித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன், ஒரு புத்திமதியாக கேளுங்க. நீங்கள் அநியாயமான விதங்களிலே மற்றவர்களை தள்ளிவிட்டால் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளவுக்கு நம்புகிறீர்களோ அது உங்களை பொறுத்தது. நான் கடந்த காலங்களிலே நான் பார்த்ததும் ஆயிரம் இருக்கிறது, ஆயிரம் காரியங்கள் இருக்கிறது. அநியாயமான விதத்தில் ஒரு மனிதரை ஒரு மனுஷியை யாரோ ஒருவரை நீங்கள் தள்ளிவிட அல்லாவிட்டால் நியாயமற்ற காரியத்தை நியாயப்படுத்தி ஏதாவது பண்ணிக்கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று மாத்திரம் உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கு பதிவதாக, அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமையும் சாராளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்காம விடல, ஆனா இவளையே ஆசீர்வதிக்கணும். அதான் கேள்வி, எதற்கு? ஆண்டவரும் அப்படியே விட்டு இருக்கலாமே, நாலு பிள்ளைகளை பெற்றுவிட்டு அப்படியே போன்னு சொல்லி இருக்கலாமே. இல்லை இல்லை, ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததி பெருகும், உன் சந்ததி பெருகும் என்றா பெருகும். இன்னைக்கு 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 பாருங்க எவ்வளவு பேர் வாழுகிறார்கள். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக யாரையும் அநியாயமான, நார்மலாக தேவ பிள்ளைகள் தள்ளிவிடுவதே தப்பு, ஆனால் அநியாயமான விதத்தில் ஒருவரை தள்ளிவிட்டார், அநியாயமான விதத்தில் ஒருவரை புறக்கணித்தார், அநியாயமான விதத்தில் ஒரு காரியங்களை நாம் சிந்தித்து யோசித்து செயல்படுத்தினால் கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், அவர்களையும் ஆசீர்வதிப்பார். அப்பதான் ஆகார் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை காண்கிறவர், மற்றவர்கள் என்னை காணவில்லையப்பா, ஆனால் நீர் என்னை காண்கிறவர். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு பிரியமானவர்களே, இருதயங்கள இருக்கிறவைகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எல்லா மனிதர்களுடைய வாழ்வு, இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் எல்லாம் ரம்யமாக தூதர்களுக்கு சமமாக இங்கே இருக்கிறீர்கள், அது படு பொய்யாகிவிடும். நம் வாழ்விலே, உள்ளத்திலே, உள்ளான வாழ்விலே எது பாரமாயிருக்கிறது, எது ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது, எது ஒரு தனித்துவத்தை கொண்டு வருகிறது, எது எங்களை தள்ளிவிடுகிறது, வாழ்வே வேணாம், வாழ்க்கையில் இருந்து ஒதுங்கினால் போதும் என்று நினைக்கிற உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கர்த்தர் உங்களை காண்கிறவர், மற்றவர்கள் பார்க்கவில்லை. நான் உங்களை, நான் கூட இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எனக்கு தெரிய போறது கிடையாது, உங்க வாழ்வில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் பார்க்க போறதும் கிடையாது. ஆனா அவர் இருக்கிறார், அவர் இதை பார்ப்பார், அதை அவர் கவனிப்பார், அதை அவர் குறித்து சிந்திப்பார், அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், ஆகாரை கண்ட தேவன் உன்னை கண்டுகொண்டுதான் இருக்கிறார். ஆகாரை அவர் மறக்கவில்லை. ஆண்டவர் பேசாம இருந்திருக்கலாம், ஆண்டவர் பேசாமல் இருந்திருக்கலாம், சரி ஏதாவது நடக்கட்டும், ஏதோ ஒரு முடிவை பார்க்கலாம், அப்பொழுது இல்லை, ஆண்டவர் இறங்கினார், தூதன் இறங்கி வந்தா, ஆரை சந்திக்க, ஆகாரை சந்திக்க வந்தா, ஆகாரை கொண்டு வந்தா, ஆண்டவர் ஆகாரோடு பேசினார். ஆச்சரியம், ஆபிரகாமோடு பேசுகிறதை விட்டுவிட்டு ஆண்டவர் ஆகாரோடு பேசினார். அப்பா, நான் உன்னை மறக்கவில்லை, மறக்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே யார் எனக்கு உதவி செய்வார்கள், யாரின் பிரச்சனையில் இருந்து நீ மீட்டுக் கொள்வார்கள், யாரின் பிரச்சனைக்கு ஒரு நம்பிக்கை தருவார்கள், யாரின் பிரச்சனைகளை நீ நடத்தி செல்வார்கள், என் துக்கம் யாருக்கு புரிய போகிறது, என் வேதனை யாருக்கு புரிய போகிறது, இதை நான் யாரிடத்தில் சொல்ல முடியும், நான் ஒன்று சொல்லவா, உன் காரியத்தை பிசக விடாமல் கவனித்துக் கொண்டு இருக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் வருவார், இன்றைக்கு வருவார், நாளைக்கு வருவார், நாளை வருவார், ஆனால் அவர் உன்னை விசாரிக்க வருவார், வந்தேதான் ஆவா. ஆகையினாலே தைரியமாய் செல்லு, ஏனெனில் உன்னை காண்கிற ஒருவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் ரெண்டு காரியங்களை பார்த்தோம். இங்கே நாங்கள் பார்த்த காரியத்தில் என்னவெனில், தள்ளிவிடப்பட்டு, ஒதுக்கிவிடப்பட்டு, அடிமைத்தனத்திலிருந்த ஒரு பெண் ஓடுகின்ற பொழுது, எங்கேயோ எங்க போவோம்னு தெரியாமல் போகிற பொழுது, கர்த்தர் அந்த பெண்மணியை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க நான் விரும்புகிறேன். யாத்திராகம் மூன்றாவது அதிகாரம், ஒரு நல்ல ஒரு சம்பவம் அதே மாதிரி நான் பார்த்து நான் முடிக்கிறதுக்கு முன்னா டைம் ஆகிவிட்டது இல்ல, யா முடிச்சிடறேன். யாத்திராகம் 3:16-17 வாசிங்கள்.
நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி, அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு.
இதற்கு முன்பதாக 2:23 வாசியுங்கள், 23வது வசனம்.
சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும், ஈசாக்கோடும், யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார்.
தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். எங்க எகிப்தில இருந்து ஜனங்கள் ஒரே அழுகை, ஒரே கூக்குரல், ஒரே விண்ணப்பம், விடுவிக்க முடியும். பிரியமானவர்களே, அநேக தடவை எங்களுடைய வாழ்விலே அநேக ஜெபங்கள் நீண்ட காலங்களாக இருக்கிறது. நீண்ட காலங்கள் ஜெபம், வேண்டுதல்கள், எப்ப ஆண்டவரே, எப்ப எனக்கு விடுதல், எப்ப எனக்கு நன்மை, எப்ப எதை செய்வீர் ஆண்டவர், என்னை காப்பாற்ற மாட்டீரா, எங்களை விடுவிக்க மாட்டீரா, இங்கே இவங்க அடிமைத்தரத்தில் இருக்கிறார், ஆண்டவரே இதிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, துக்கத்திலிருந்து விடுதலை பண்ண மாட்டீரா. பிரியமான தேவனுடைய தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். ஒருபோதும் நினைவாதிருங்கள், நீங்கள் நிற்கிற நிலைமைகளிலே, கஷ்டத்திலே, துன்பங்களிலே நீங்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள் வருஷக்கணக்காக இருக்கலாம், ஆனால் அவர் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார், அவர் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறார், அவர் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். சில ஜபங்கள் சில நேரங்களை எடுக்கிறது, சில பிரச்சனைகளுக்குரிய ஜபங்களை சில நேரங்கள் எடுக்கத்தான் செய்கிறது, ஆனா தேவன் உன்னை மறக்கவில்லை, தேவன் உங்களை மறக்கவில்லை. கால காலமாக ஜெபம் பண்ணுகிறோம், ஒன்றுமே நடக்கலை,
நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெர்ஷியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு.
ஹல்லேலூயா. எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை நான் கண்டேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் நடந்த அநியாயத்தை அவர் கண்டார், அக்கிரமத்தை அவர் கண்டார். ஆகையினால் உங்களை நான் விட போறதில்லை, உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலே நடக்கிறவைகளை தேவன் காண்கிறார் என்பதை மறவாதிருங்க. ஒரு நாள் உங்களுக்கு இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நாளை தேவன் வைத்திருக்கிறார், அவர் விடுக்கிற ஒரு நாள் வைத்திருக்கிறார். ஆனாலும் அவர் உங்களை பார்க்கவில்லை, உங்களை மறந்து விட்டா, உங்களை கண்ணோக்கவில்லை என்று சொல்லி ஒரு நாளும் மறந்து விடாதீங்க. இஸ்ரவேலர் எகிப்திலே பட்ட கஷ்டத்தையும் அடிமைத்தனத்தையும் வேதனையும் தேவன் கண்டுகொண்டார், தேவன் கண்டுகொண்டார். ஒருவேளை இன்றைக்கு நாம் நினைக்கலாம், ஆண்டவரே எத்தனை வருஷம், எத்தனை காலம், தண்ணீர் வேதனையப்பா, எவ்வளவு நாள் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே நான் நடந்து செல்வது? ஆண்டவர் சொல்றாரு, என்ன தெரியுமா, நான் எகிப்திலே நடக்கிறதை மறக்கவில்லை, உன் வாழ்விலே நடக்கிறதை நான் மறக்கவில்லை, உன் குடும்பத்திலே நடக்கிறதை நான் மறக்கவில்லை, உன் உறவிலே நடக்கிறதை நான் மறக்கவில்லை, உன் சொந்தம், உன் பந்தம், உன் நண்பர்கள், உன் வேலைத்தலம், எல்லா இடத்திலேயும் நடக்கிறதை நான் மறக்கவில்லை. ஒரு நாள் பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்குள்ளே நான் கொண்டு போவேன். நன்மையான நாட்கள், ஆசீர்வாதமான நாட்கள் தேவன் உங்களுக்கு கொடுப்பார், தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் அவர் உங்களை மறக்கவில்லை. ஹல்லேலூயா. தேவன் உங்களை மறக்கவில்லை. அநேகர் நாம் நினைத்துக் கொள்வது என்னவெனில், ஆண்டவரும் மறந்து விட்டார், எல்லாரும் எங்களை மறந்து விட்டார்கள். இப்படியேதான் எங்கள் வாழ்வா, இப்படியேதான் நாங்கள் ஓடுவதா, இப்படியேதான் நாம் நடந்து செல்வதா? எந்த ஆண்டவரே, வெளியிலே மற்றவர்களுக்கு முன்பாக சிரித்து நடக்கிறோம், உள்ளுக்கோ முடியவில்லையே, முடியவில்லையே ஆண்டவரே, வேதனையாயிருக்கிறது ஆண்டவரே, கஷ்டமாயிருக்கிறது ஆண்டவரே, துக்கமாயிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற நாட்களை உனக்கு நான் தருவேன், நல்ல சமாதானத்தின் நாட்களை உனக்கு நான் தருவேன். நான் ஒண்ணு மறக்கல, நான் ஒன்னு மறக்கலப்பா. ஹல்லேலூயா. நான் உங்களை மறக்கல, மறக்கல, மறக்கல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஹல்லேலூயா. என்ன சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆனா நாம் அநேக தடவை நினைப்பதுண்டு, வேதனையும் துன்பமும் கஷ்டமும். ஆனால் அவர் மறப்பதில்லை. ஆனால் ரெண்டு காரியத்தை குறித்து பேசினேன். ஒன்று, நம்முடைய நோக்கங்களையும் அவர் மறப்பதில்லை, எங்கள் சிந்தனையின் தோட்டங்களையும் அவர் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அதே வேளையிலே நீ இருக்கிற சூழ்நிலையிலே, நீ படுகிற வேதனையிலே, நீ படுகிற துக்கத்திலே அவர் உன்னை மறப்பதில்லை. ரெண்டு காரியத்திலையும் தேவன் உங்களை மறப்பதே மறப்பதில்லை. ஹல்லேலூயா. என்ன ஒரு சில காரியங்கள் இருக்கிறதா, அவ்வளவு நிறுத்தி விடுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், தேவனால் நீங்கள் மறக்கப்படுகிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஆகார் என்கிற அந்த மனுஷன் சொல்லுகிறார், நீர் என்னை காண்கிறவர், நீர் என்னை காண்கிறவர். ஹல்லேலூயா. தேவசமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. தேவசமத்தில் எழும்பினண்டு, ஆண்டவரே நீர் என்னை மறக்கவில்லை என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் அப்பா, நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே, நீர் என்னை மறந்து விடவில்லை. சுக்கம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, கவலை இருக்கிறது, அடிமைத்தனம் இருக்கிறது, ஆனால் நீர் என்னை மறக்கவில்லை ஆண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவசமூகத்திலே கண்களை மூடிய வண்ணமாக, தேவசமூகத்திலே கண்களை மூடிய வண்ணமாக உன் நிலைமையை தேவனுக்கு தெரியப்படுத்து. நீ இருக்கிற சூழ்நிலையை தேவனுக்கு தெரியப்படுது. தேவன் உன்னை மறக்கவில்லை. நீ ஒரு வேளை நினைக்கலாம், ஆண்டவரே என்னப்பா இது, என்ன ஆண்டவரே இது, ஆனா தேவன் உன்னை மறக்கவில்லையே. நீ இருக்கிற சூழ்நிலையிலே, நீ இருக்கிற அடிமைத்தனத்திலே, பல வேதனைகள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல கண்ணீர்கள், ஆனால் தேவன் உன்னை மறப்பதில்லை. தேவ சமூகத்திலே கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என் இருதயத்தின் தோட்டங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் சமூகத்திலே நான் வைக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என் இருதயத்தின் தோட்டங்களை சமூகத்திலே நான் வைக்கிறேன். ஆண்டவரே, எண்ணங்களை நான் வைக்கிறேன்ப்பா, என்னுடைய பார்வைகளை நான் வைக்கிறேன் ஆண்டவரே, சிந்தனைகளை நான் வைக்கிறேன் ஆண்டவரே. என்னை பாருமப்பா, என்னை பாரும் ஆண்டவரே, என்னை பாரும் ஆண்டவரே. உங்களை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இருந்தால் என்னை பாரும் ஆண்டவரே. உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இருந்தால் என்னை பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை மீது கோபப்பட்டு விடாத படிக்கு, நீர் என்னை அழித்து விடாத படிக்கு, நீர் என்னை சஞ்சலப்படுத்தி விடாத படிக்கு, ஆண்டவரே நீர் என் மீது கோபப்பட்டு விடாத படிக்கு என் வாழ்க்கையை பாரும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை பாருங்கப்பா, என்னை பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் சூழ்நிலையை பாருங்கப்பா ஆண்டவரே. வேதனை நிறைந்திருக்கிறது, கண்ணீர் நிறைந்திருக்கிறது, கவலை நிறைந்திருக்கிறது, கஷ்டம் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன். ஆண்டவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன். ஆனாலும் நீர் என்னை காண்கிறவர் அல்லவா? பிரியமானவர்களே, தேவனால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. தேவனால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. என் தேவனால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. உலகத்தில் ஒரு வாழ்க்கை, சபையில் ஒரு வாழ்க்கை, உலகத்திலே செய்கிறது எல்லாவற்றையும் செய்துவிட்டு வந்து கர்த்தருடைய பரிசுத்த சபையிலே, கர்த்தருடைய மனவாட்டி சபையிலே நல்லவர்களை போல நாம் இருந்து விடாத படிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உலகத்திலே செய்யக்கூடாதவர்களை நாங்கள் செய்துவிட்டு வந்து நல்லவர்களை போல உம்முடைய சபையிலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. வேஷமில்லாத ஒரு வாழ்வு ஆண்டவரே, உண்மையுள்ள ஒரு வாழ்வு, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உலகத்தோடு ஆண்டவரே சஞ்சரியாதபடி, உலகத்திலே சம்மதித்து வாழாதபடி கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே பயபக்தியோடு வந்து நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. பயபக்தியோடு வர எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சேரோ தானோ ஒன்று வந்து கர்த்தாவே ஆண்டவரே, நிர்விசாரமாய் இருந்து விடாதபடிக்கு, நிர்விசார வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து சென்று விடாத படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. பிரியமானவர்களே, உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நிர்விசார வாழ்க்கை எனக்கு வேணாம், அந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையும் எனக்கு வேணாம். ஆண்டவரே, உலக வாழ்க்கை இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். ஆண்டவரே, உம்மோடு வாழுகிற வாழ்க்கை தான் வேணும் ஆண்டவரே. உம்மோடு நடக்கிற வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, சில காரியங்களை நான் செய்து விட்டேனப்பா, சில தவறுகளை நான் செய்து விட்டேன் ஆண்டவரே, சில தப்புகளை நான் செய்து விட்டேன் ஆண்டவரே. உமக்கு விரோதமாக ஆண்டவரே சில காரியங்களை நான் செய்து விட்டேன் ஆண்டவரே. உலகத்தோடு நான் சேர்ந்து போய்விட்டேன் ஆண்டவரே, உலகத்தோடு நான் சம்மதித்து விட்டேன் ஆண்டவரே. ஆனாலுமோ இப்பொழுதோ உம்முடைய சமூகத்தில் நான் நாடி வந்திருக்கிறேன். நினைத்துக் கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீரங்களை மறப்பதில் என்று சொல்லி இருக்கிறீரே, நீரங்களை கைவிடுவதில் என்று சொல்லி இருக்கிறீரே, நீரங்கள் மீது நோக்கமாக இருக்கிற என்று சொல்லி இருக்கிறீரே. அதற்காய் நன்றி அப்பா, அதற்காய் நன்றி ஆண்டவரே. அதற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, அதற்காக உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆகாரை போலும்படி சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, 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 தனியாய் நிற்கிற நேரங்கள் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே. வேதனைப்படுகிற நேரங்கள் அதிகமாக இருக்கிறதப்பா, துக்கப்படுகிற நேரங்கள் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே, கண்ணீர் விடுகிற நேரங்கள் அதிகமாக இருக்கிறதப்பா. எங்களை மன்னிங்கப்பா. கர்த்தருடைய ஆவி ஆண்டவரே, உம்முடைய மனவாட்டி சபையிலே நாங்கள் வருகிற பொழுதெல்லாம் நீர் எங்களை காண்கிறீர் என்பதை நினைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகத்தோடு நாங்கள் ஒத்த வேஷம் தரித்து விடாத படிக்கு, என் தகப்பன் நீர் உலகத்திலேயும் எங்களை காண்கிறவர் என்பதை மறந்து விடாத படிக்கு எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களை காண்கிறவர். மனிதர்கள் எங்களை காணவில்லை ஆண்டவரே, எங்களுக்கு தேவையானவர்கள் யாரும் எங்களை காணவில்லை, ஆனால் நீர் எங்களை காண்கிறவர். நீர் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எங்கள் சேர்க்கைகள், எங்கள் நோக்கங்கள், எங்கள் பார்வைகள், எங்கள் நடத்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் கவனித்துக் கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் தனித்திருக்கிற பொழுது, தனிமையில் இருக்கிற பொழுது, வேதனையில் இருக்கிற பொழுது, கண்ணீரில் இருக்கிற பொழுது, கஷ்டத்தில் இருக்கிற பொழுது கர்த்தர் நீர் எங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து விடாத படிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கருத்துக்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நசரீனா இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.